சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19, 2026. தலைப்பு: பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. மத்தேயு: வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். ஆதி முதலாய் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு: அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராயிருக்க கடவீர்கள். மத்தேயு. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பெயல் செப்பூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடியில்லை என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல் சிப்பூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்திருக்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். யோவான். இயேசு தேவாலயத்தில் சாலோமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். யோவான். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும், நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். மத்தேயு. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பாவ நிவாரணம் என்பது கடவுளுடனான மனிதனின் ஐக்கியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதன் மூலம் மனிதன் தெய்வீக சத்தியம், வாழ்வு மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான். நாசரேத்தின் இயேசு பிதாவுடன் மனிதனின் ஐக்கியத்தை கற்பித்து நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதையை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய பணி தனிப்பட்டதாகவும் கூட்டுப்பணியாகவும் இருந்தது. அவர் தனது வாழ்நாள் பணியை தனக்கு நீதியுடன் மட்டுமல்லாமல் மனிதர்கள் மீது இரக்கத்துடனும் சரியாக செய்தார். அவர்கள் தங்கள் பணியை எவ்வாறு செய்வது என்று காட்டுவதற்காகவே தவிர அவர்களுக்காக அதை செய்வதற்கோ அல்லது அவர்களின் எந்த ஒரு பொறுப்பிலிருந்தும் அவர்களை விடுவிப்பதற்கோ அல்ல. இயேசு புலன்களின் அங்கீகரிக்கப்பட்ட சான்றுகளுக்கு எதிராகவும் பரிசேயர்களின் கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராகவும் தைரியமாக செயல்பட்டார். மேலும் தனது குணமாக்கும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். கிறிஸ்துவின் பாவ நிவாரணம் மனிதனை கடவுளுடன் ஒப்புரவாக்குகிறது, கடவுளை மனிதனுடன் அல்ல. ஏனெனில் கிறிஸ்துவின் தெய்வீக கொள்கையே கடவுள். கிறிஸ்து என்னும் குணமாக்குதல் எனும் ஆன்மீக அடித்தளத்தில் இயேசு தமது திருச்சபையை நிறுவி தமது பணியை தொடர்ந்தார். தமது மதத்திற்கு ஒரு தெய்வீக கோட்பாடு உண்டு என்றும் அது பிழைகளை அகட்டி நோயுற்றவர்களையும் பாவிகளையும் குணப்படுத்தும் என்றும் அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு போதித்தார். கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட அறிவு, செயல் அல்லது வாழ்க்கை தனக்கு இல்லை என்று அவர் கூறினார். இதனால் அவர் மீது சுமத்தப்பட்ட துன்புறுத்தல்கள் இருந்த போதிலும் மனிதர்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காப்பாற்ற அவர் தமது தெய்வீக சக்தியை பயன்படுத்தினார். அன்றும் இன்றும் உள்ள கேள்வி இதுதான், இயேசு நோயாளிகளை எவ்வாறு குணப்படுத்தினார்? இந்த கேள்விக்கான அவரது பதிலை உலகம் நிராகரித்தது. நானும் என் பிதாவும் ஒன்றே என்ற நம் ஆண்டவரின் கூற்று அவரை ரபிக்களின் கல்விசார் இறையியலிலிருந்து பிரித்தது. கடவுளை பற்றிய அவருடைய மேலான புரிதல் அவர்களுக்கு ஒரு கண்டனமாக இருந்தது. அவர் ஒரே ஒரு மனதை மட்டுமே அறிந்திருந்தார், வேறிதற்கும் உரிமை கோரவில்லை. அகந்தை என்பது உடலுக்கு பதிலாக மனமே என்றும், பருப்பொருள் பாவம் மற்றும் தீமை ஆகியவை மனம் அல்ல என்றும் அவர் அறிந்திருந்தார். மேலும் இந்த தெய்வீக அறிவியலை பற்றிய அவருடைய புரிதல் அந்த காலத்தின் சாபங்களை அவர் மீது கொண்டு வந்தது. மக்களின் எதிர்மாறான மற்றும் தவறான பார்வைகள் கிறிஸ்து கடவுளுடன் கொண்டிருந்த குமாரத்துவத்தை அவர்களின் உணர்வுகளிலிருந்து மறைத்தன. அவருடைய ஆன்மீக இருப்பை அவர்களால் பகுத்தறிய முடியவில்லை. அவர்களுடைய மாம்ச சிந்தைகள் அதற்கு விரோதமாக இருந்தன. கிறிஸ்து இயேசுவால் முன்வைக்கப்பட்ட கடவுளின் ஆன்மீக கருத்துக்கு பதிலாக அவர்களுடைய எண்ணங்கள் மரண பிழையால் நிறைந்திருந்தன. சத்தியத்தின் ஆன்மீக உணர்வை மறைக்கும் பாவத்தின் மூலம் கடவுளின் சாயலை நாம் இழக்கிறோம். பாவத்தை அடக்கி மனிதனின் உரிமையாகிய கடவுளின் குமாரர்களின் விடுதலையை நாம் நிரூபிக்கும் போது மட்டுமே இந்த சாயலை உணர்கிறோம். இயேசு பொருள்சார் விதிகளுக்கு முற்றிலும் எதிராக அலைகளின் மீது நடந்து திரளான மக்களுக்கு உணவளித்து நோயாளிகளை குணப்படுத்தி மரித்தோர் உயிர்த்தெழுப்பினார். அவருடைய செயல்கள் பொருள்சார் புலன் அல்லது விதியின் பொய்யான கூற்றுகளை முறியடித்து அறிவியலின் செயல் விளக்கமாக அமைந்தன. கிறிஸ்து என்பவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற தனது கூற்றுகளில் இயேசு குறிப்பிட்ட ஆவியே ஆவார். இந்த கிறிஸ்து அல்லது மனிதனான இயேசுவின் தெய்வீகத்தன்மை அவரை உயிரூட்டிய அவரது தெய்வீக இயல்பாகவும் தெய்வபக்தியாகவும் இருந்தது. தெய்வீக சத்தியம், ஜீவன் மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரத்தை அளித்தன. பரலோக இருப்பின் அறிவியலை வெளிப்படுத்துவதும் கடவுள் யார் என்பதையும் அவர் மனிதனுக்காக என்ன செய்கிறார் என்பதையும் நிரூபிப்பதுமே அவரது பணியாக இருந்தது. உண்மையான மகிழ்ச்சிக்கு மனிதன் தனது மூலமான தெய்வீக அன்புடன் ஒத்திசைந்து இருக்க வேண்டும். குமாரன் தந்தையுடன் இசைவாகவும் கிறிஸ்துவுடன் ஒத்திசைவாகவும் இருக்க வேண்டும். நமது பரலோக தந்தையாகிய தெய்வீக அன்பு எல்லா மனிதர்களும் நமது குருவின் மற்றும் அவரது அப்போஸ்தலர்களின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய ஆளுமையை வெறுமனே வழிபடக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறது. தெய்வீக சேவை என்ற சொற்றொடர் அன்றாட செயல்களுக்கு பதிலாக பொதுவாக பொது வழிபாட்டை குறிப்பதாக மாறியிருப்பது வருத்தமளிக்கிறது. கிறிஸ்தவத்தின் இயல்பு அமைதியானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இறைராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்பிக்கையின் நங்கூரம் பௌதிக திரையை கடந்து நமக்கு முன்பாக இயேசு கடந்து சென்ற ஷெக்கினாவிற்குள் வீசப்பட வேண்டும். மேலும் பௌதிகத்தை கடந்த இந்த முன்னேற்றம் நீதிமான்களின் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் வழியாகவும் அவர்களின் துக்கங்கள் மற்றும் துன்பங்கள் வழியாகவும் வர வேண்டும். நமது குருவை போலவே நாமும் பௌதிக புலன்களிலிருந்து விலகி இருப்பின் ஆன்மீக புலனுணர்வுக்குள் செல்ல வேண்டும். மனந்திரும்புதலின் ஒவ்வொரு வேதனையும் துன்பமும் சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் செயலும் பாவத்திற்கான இயேசுவின் பரிகாரத்தை புரிந்து கொள்ளவும் அதன் செயல்திறனுக்கு உதவவும் செய்யும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபித்து மனந்திரும்பி பாவம் செய்து வருந்திக் கொண்டிருந்தால் அவனுக்கு பரிகாரத்தில் கடவுளுடனான ஐக்கியத்தில் சிறிதளவே பங்கு உண்டு. ஏனெனில் இருதயத்தை சீர்திருத்தி ஞானத்தின் சித்தத்தை செய்ய மனிதனை தகுதிப்படுத்தும் நடைமுறை மனந்திரும்புதல் அவனிடம் இல்லை. நமது போதகரின் போதனைகள் மற்றும் நடைமுறைகளின் தெய்வீக கோட்பாட்டை குறைந்தபட்சம் பகுதியளவிலாவது வெளிப்படுத்த முடியாதவர்களுக்கு கடவுளில் பங்கு இல்லை. கடவுள் நல்லவராக இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நாம் எந்த பாதுகாப்பையும் உணரக்கூடாது. இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். அவரை யார் விசுவாசிக்கிறார்கள்? அவர் தம் சீடர்களை நோக்கி கூறினார், ஆனாலும் அவர் இந்த அடையாளங்கள் உங்களை பின்தொடரும் என்று சொல்லவில்லை. மாறாக, வரவிருக்கும் எல்லா காலத்திலும் விசுவாசிக்கிறவர்களை அவர்களை பின்தொடரும் என்றுதான் சொன்னார். மற்றொரு சமயம் இயேசு பன்னிருவருக்காக மாத்திரமல்ல, அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்க போகும் அத்தனை பேருக்காகவும் ஜெபித்தார். வாழ்வே கடவுள் என்பதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உன்னதமான நன்மையை நெருங்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா? சத்தியம் மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை நான் வெளிப்படுத்துகிறேனா? அப்படியானால் பூரண நாள் வரை பாதை பிரகாசமாகும். கடவுளை பற்றிய புரிதல் மனிதனுக்கு எதை கொண்டு வருகிறது என்பதை உங்கள் செயல்களே நிரூபிக்கும். இந்த எண்ணத்தை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். அதாவது அனைத்து உண்மையான இருப்புகளுக்கும் அடிப்படையாகவும் மேலாகவும் அவற்றை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் தெய்வீக கொள்கையான அன்பின் அடிப்படையில் குணப்படுத்தும் விதியை அறிவியல் பூர்வமான உறுதியுடன் நிரூபிக்க. ஆவிக்குரிய கருத்தான பரிசுத்த ஆவியும் கிறிஸ்துவுமே உங்களுக்கு உதவுகின்றன. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.